இந்த வழக்கினை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் சொல்லியுள்ளது, அநேகமாக ஒரு இறுதியான தீர்ப்பு என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேற்கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால், இதை எதிர்ப்பவர்கள், இவ்வாறு அரசாங்கம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்பவர்கள், இனிமேற்கொண்டு மறுபரிசீலனை மனு, ஒரு ரிவ்யூ பெட்ஷன் என்று சொல்லுவார்கள், அதை வேண்டுமானால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மீண்டும் தாக்கல் செய்வதற்கு ஒருவேளை முயற்சி செய்யலாம். ஆனால் அதில் அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற பலன்கள் எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இது ஒரு டினாமினேஷனல் டெம்பிள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தன்னுடைய தனிப்பட்ட வழிபாட்டு முறைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம், அதிலே அரசு தலையிட முடியாது என்கின்ற அந்த அரசியல் நிர்ணய சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிள் 26 கொடுக்கின்ற அந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே இதில் மேற்கொண்டு இதில் பெரிய மாற்றம் வருவதற்கு சட்ட ரீதியான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றே நான் கருதுகிறேன்.
இல்லை, இந்த தீட்சிதர்கள் ஒரு தனியான டினாமினேஷன், ஒரு மதக்குழு என்ற அந்த பிரச்சனை இந்த தீர்ப்பிலே வந்திருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த தீர்ப்பை நான் இன்னும் படிக்கவில்லை, அதனால் கேட்கிறேன்.
இல்லை, ஏற்கனவே முதல்லயே 1954 ஒரு முறை உச்ச நீதிமன்றம் வரையிலே இந்த மாதிரியான ஒரு வழக்கு நடந்திருக்கிறது.
அதாவது உயர் நீதிமன்றத்தில் அந்த 51 அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்கிறார்.
உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, அதன் மீது முதலில் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து பின்னிட்டு அதனை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டது.
ஆனால் இந்த தீர்ப்பிலே அவர்கள் மீண்டும் அந்த டினாமினேஷன், தீட்சிதர்கள் ஒரு தனி மதக்குழு என்ற கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இந்த தீர்ப்பில்?
இந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் தெரியவில்லை, ஆனால் அந்த பழைய தீர்ப்பினை ஆதாரமாக காட்டித்தான் இதில் பெரும்பான்மையான வாதங்கள் வைக்கப்பட்டன.
இல்லை, ஆனால் அது வாதங்கள் எப்படி வைக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாதத்தின் அடிப்படையிலே அவர்கள் இந்த தீர்ப்பை,
ஏனென்றால் இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையினை பார்க்கின்ற பொழுது அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நிர்வாக அதிகாரியை நியமிக்க முடியாது என்கின்ற முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் வர முடியும். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஏனால் மற்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசு ஒரு நிர்வாக அதிகாரியை நியமிக்க உரிமை உள்ளது. இந்த மதக்குழு சார்ந்த மதக்குழுவால் நிர்வகிக்கப்படுகின்ற கோயில்களுக்கு மட்டும்தான் அரசு தான் விரும்புகின்றபடி எந்த நிர்வாக அதிகாரியும் நியமிக்க முடியாது.
அந்த மதக்குழு என்ற வாதம் வந்து பலரால் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கோவிலும் ஒரு சைவ கோவில் தான், அங்கே இருக்கின்ற தெய்வமும் ஒரு சிவனின் ஒரு மற்றொரு வடிவம்தான். எனவே அவர்கள் வந்து அந்த சிவனுக்கு செய்கின்ற பூஜையை நடத்துகின்ற அந்த அர்ச்சகர்கள் தங்களை ஒரு தனி மதக்குழுவாக பிரகடனப்படுத்தி கொள்ள முடியாது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இன்றைய இந்திய அரசியல் சட்டம் இருக்கின்ற வரையிலே இத்தகைய வாதங்கள் நிச்சயமாக வைக்கப்படும், அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் 1950 முன்னாடி அத்தகைய ஒரு நிலை இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்களை பொறுத்தவரையிலே சைவ ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் வழிபாட்டு முறைகளிலே ஒரு தனிப்பட்ட மரபினை தொன்று தொட்டு அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த மரபின் அடிப்படையிலே தான் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் அடிப்படையான ஆதாரம் ஒன்று. இரண்டாவது, இந்த கோயிலை பொறுத்தவரையிலே தீட்சிதர்கள் பூஜை செய்பவர்களாக மட்டுமல்லாமல் அதிலே அறங்காவலர்களாகவும் இருந்து வருகின்றார்கள். இட் இஸ் தே ஆர் என்டைட்டில் டு எ ஷேர் இன் ஆல் தி எமால்யூமெண்ட்ஸ். அங்கே வருகின்ற வருமானங்கள் அனைத்திலும் செலவு போக மீதி இருப்பதிலே அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எனவே அது ஒரு சொத்துரிமை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை என்கின்ற அளவிலே முன்பே அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அது ஒரு மாறுபட்ட ஒரு நிலையிலே இந்த கோயிலை பொறுத்தவரையிலே அந்த சட்ட நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
வழிபாட்டு முறையிலே என்ன பெரிய, மற்ற இந்து கோயில்களுக்கும் மற்ற சைவ கோயில்களுக்கும் சிதம்பரத்தில் இருக்கின்ற இந்த கோயிலுக்கும் இடையே என்ன மாற்றம் இருக்கிறது?
மற்ற சைவ கோயில்கள் அனைத்தும் ஆகமங்களின் அடிப்படையில் அமைய பெற்ற வழிபாட்டு முறை, அது ஆகம பூஜை என்று சொல்லப்படுவது. இது வேதத்தின் அடிப்படையில் அமைய பெற்ற வைதீக பூஜை என்று சொல்லப்படுகின்ற வழிபாட்டு முறை, இதுதான் அடிப்படையான வேறுபாடு.
சரி, இப்பொழுது இந்த சட்ட பிரச்சனைகளை தவிர்த்து அரசியல் ரீதியாக தீட்சிதர்களுக்கு எதிரான இந்த சர்ச்சை தொடர்வதற்கு காரணம், அவர்கள் தீட்சிதர்கள் உள்ளூரிலே இந்த தமிழ் வழிபாடு போன்ற பிரச்சனைகளில் உள்ளூர் மக்களின் ஆதரவை இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆதரவை மீண்டும் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் இந்த தமிழில் பிரார்த்தனை, தமிழில் அர்ச்சனை போன்றவைகளை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு உணர்வு என்பது பலவீனமடையும் என்ற கருத்தும் இருக்கிறது. நீங்கள் அந்த கருத்தோடு உடன்படுகிறீர்களா?
அது டீச்சர்களுக்கு எதிரான நிலைமை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அரசியல் ரீதியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அவர்களுக்கு எதிராக முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அடுத்ததாக எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த பொழுது, ஆர் எம் வீரப்பன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் 84 இத்தகைய ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. பின்னிட்டு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில இருந்த பொழுதும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. இது அரசியல் ரீதியாக கட்சிகளுக்குள்ளே எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அவ்வப்பொழுது எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதுக்கு என்ன அடிப்படையான காரணங்கள் என்றால் தனிப்பட்ட பல்வேறு மோதல்கள் இல்ல கருத்துக்கள் இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் தீட்சர்களை பொறுத்தவரையிலே கோயிலை சிறப்பாக அவர்கள் நிர்வகிக்கிறார்கள், பூஜைகளை சரியாக நடத்துகிறார்கள் என்பதிலே மக்களிடத்திலே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அவர்கள் மக்களிடம், பொதுமக்களிடம் தங்களுடைய அணுகுமுறையை இன்னும் சிறப்பாக்கி கொண்டால் இத்தகைய எதிர்ப்புகள் குறையும். நீங்கள் சொல்வது போல இந்த தமிழ் வழிபாடு, தமிழ் வழிபாடு கூட என்று சொல்ல வேண்டாம், இந்த திருமுறைகளை பாடுவதை பொறுத்தவரையிலே தமிழ் உணர்வாளர்களிடத்திலே ஒரு எதிர்ப்பு இருந்தது. அந்த நிலையை கூட அவர்கள் மேம்படுத்தி கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
நீங்கள் சொன்னது போல இந்த அரசியல் கட்சிகள் அவ்வப்போது இந்த பிரச்சனைகளை எடுத்து வருவது என்பது அரசியல் கால சூழ்நிலைகள், அரசியல் தட்பவெப்ப நிலைகள் மாறும்பொழுது மீண்டும் இந்த சர்ச்சை கிளறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சியிலே இருப்பவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துகளுக்கு ஏற்ப ஒரு முடிவினை எடுத்து செயல்படுகின்ற நிலைதான் இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் கூறிய இந்த மூன்று சம்பவங்களுமே உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே அதிலே எந்தவித மாறுபாடும் இல்லை. எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு செயல்பாட்டையும் எடுக்க முடியும் என்பது தான் நிலையாக இருந்திருக்கிறது. ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே சமய உணர்வாளர்கள், பொதுவாக மொழி என்று பார்க்காத சமய உணர்வாளர்கள் டீச்சர்கள் மீது மிகப்பெரிய எந்த விதமான அவர்களுக்கு கோபமோ வருத்தமோ இல்லை. மாறாக நிர்வாகம், பூஜைகள் ஒழுங்காக நடக்கிறது என்றுதான் இன்றைய வரையிலே அவர்கள் நல்ல தெளிவான உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தமிழ் உணர்வாளர்கள் இந்த சமீபத்திலே இந்த 4 முன்னாலே ஏற்பட்ட அந்த ஒரு நிலையிலே அப்பொழுதுதான் அவர்களிடத்திலே ஏன் தமிழை இவர்கள் அனுமதிக்க கூடாது, மேலே நின்று பாடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு எழுந்தது. எனவே அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பாடுவதற்கு ஒத்துக்கொண்டு இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களே தீட்சிதர்களே பாடுகிறார்கள், மற்றவர்களும் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை எந்த விதமான உரசலமின்றி தொடரும் பட்சத்தில் சமய உணர்வாளர்களிடத்திலே இது பற்றி எந்த விதமான மிகப்பெரிய எதிர்ப்பும் இருக்காது. இப்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் பெரும்பாலும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தமிழ் பிரச்சனை முடிந்து விட்டால் அவர்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன்.
கோவில் வந்து ஒரு பொது கோவில், அது வந்து ஒரு பொது சொத்து. பல சோழ மன்னர்கள் கட்டி பிறகு மற்ற வம்சத்தை சேர்ந்த மன்னர்களும் அதற்கு பங்களிப்பை செய்து அதற்கு பிறகு மன்னர் ஆட்சி முடிந்த பிறகு பல சமூகத்தினர், நகரத்தார் போன்ற சமூகத்தினரெல்லாம் பங்களிப்பு செய்ததால் அது ஒரு பொது சொத்து தான். அதிலே ஒரு தனிப்பட்ட குழுவினர் அந்த சொத்தை அனுபவிப்பதை ஏற்க முடியாது. இந்த சொத்து, கோவிலை ஒரு சொத்து என்று பார்த்தால் அந்த சொத்தின் உரிமை வந்து அரசாங்கத்திடம் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த சட்ட ரீதியான வாதம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
கோயிலை பொறுத்தவரையிலே அது ஒரு பப்ளிக் டெம்பிள் என்பதுதான் நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடும். ஆனால் நிர்வகிக்கின்ற உரிமையை பொறுத்தவரையிலே தான் அது அந்த மதக்குழுவிற்கு உரியது. அந்த நிர்வகிக்கின்ற உரிமை மட்டும் மதக்குழுவிற்கு உரியது என்கின்ற நிலை. கோயில் அவர்களுடையது என்று அந்த நீதிமன்றமும் இதுவரையிலே சொல்லவில்லை. ஆனால் கோயில் பொதுமக்களுடைய சொத்து, நிர்வகிக்கின்ற உரிமை தீட்சிதர்களுடையது. இதிலே எந்த விதமான மாறுபட்ட நிலைப்பாட்டையும் உச்ச நீதிமன்றம் எந்த தீர்ப்பிலும் சரி இந்த தீர்ப்பிலும் சரி எடுக்கவில்லை.